செல்வம், செவி செல்வம், முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதினில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியுடைய முதல் குரல் நீத்தார் பெருமை அதிகாரத்தில் இருந்து வருகிறது. துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டாற்று. பற்றுகளை விட்டவரின் பெருமையை அளந்து சொல்வதனால் உலகில் இதுவரை இறந்தவர்களை கணக்கெடுக்க எடுத்ததற்கு போன்றதாகும் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் அடுத்த குரல் இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. இம்மை மறுமை எனும் இரண்டு கூறுகளை தெரிந்து இவ்வுலகில் அறநெறியை மேற்கொண்டவரின் பெருமையே உயர்ந்ததாகும் என்கின்றார் திருவள்ளுவர். நேர்களே, கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை கிரைஸ்ட்சர்ச்சில் நடைபெற்ற ஒரு துயர சம்பவம். இந்த நாட்டினுடைய பிரதமர் குறிப்பிட்டது போல இந்த நாட்டின் ஒரு கருப்பு தினம். இதுபோன்ற ஒரு சம்பவத்தை இந்த சிறிய நாடு எதிர்கொண்டதில்லை. அந்த சம்பவத்தில் உயிரிழந்த 50 பேரின் குடும்பத்திற்கு முத்தமிழ் சங்கத்தின் சார்பிலும் அதன் ஆதரவில் நடைபெறும் இந்த சங்க வானொலி சார்பிலும் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. இரங்கல்களை தெரிவிப்பதை தவிர, அவர்களுக்கு ஆதரவாக இருப்பதை தவிர, அவர்களின் பக்கமாக நின்று தோல் நிற்பதை தவிர நம்மால் என்ன செய்ய முடியும்? இந்த துயர சம்பவத்திற்கு நடப்பதற்கு முன்பே சென்ற வார நிகழ்ச்சி பதிவு செய்யப்பட்டதனால் இந்த வாரம் வருத்தம் தெரிவிக்க வேண்டியிருக்கிறது என்பதனையும் தெரிவித்துக் கொண்டு உள்ளே செல்வோம்.
ஒரு மௌனம் போல் இன்பம் தருமோ மஞ்சள் வெளிச்சம் விழுகவே மலரே சோம்பல் முறித்து எழுகவே
நேர்களே, அடுத்து நாம் கேட்க இருப்பது குன்றக்குடி ஆதீன மடத்தினுடைய மடாதிபதி குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்களுடைய பேச்சு. தமிழகத்தின் மடாலயங்களில் குன்றக்குடி மடாலயம் ஒரு தனி சிறப்பு வாய்ந்தது. சமூக சேவை செய்வதிலும் பெண்களினுடைய முன்னேற்றத்திலும் மற்றும் பல சமூகம் சார்ந்த நிகழ்வுகளில் அந்த மடம் தன்னுடைய பங்களிப்பை அதிகமாகவே செய்திருக்கிறது. அதனுடைய மடாதிபதியினுடைய பேச்சினை இந்த வாரம் முழுக்க நாம் கேட்க இருக்கின்றோம். இதோ அவருடைய பேச்சு உங்களுக்காக.
ஆனால் அந்த புத்தகம் புரட்டி போடுவதற்கு முன்பாக அவன் வாழ்க்கையில் ஏராளமான புரட்டல்கள், ஏராளமான சோதனைகள், அவனை வறுமையை தேடி மணந்து கொண்டது போல் ஒரு பெண்மணி அறிவு ஜீவி, ஒப்பற்ற அறிவு ஜீவி மணந்து கொண்டாள். பேரழகியும் அறிவானவளுமான அந்த ஜென்னி என்ற அம்மையார் பிரஷ்ய தேசத்து அமைச்சரின் உடன் பிறந்த சகோதரி. ஆனால் ஏழ்மை வையப்பட்ட குரூர வடிவத்தை உடைய மார்க்ஸை தேடி மணந்து கொண்டாள். பிரிட்டிஷ் மியூசியத்தின் நூலகத்தில் அமர்ந்து கொண்டு நாளொன்றுக்கு 20 மணி நேரம் தன் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருந்தார். அதன் விளைவாக உலகத்திற்கு கிடைத்ததுதான் மூலதனம் என்ற ஒப்பற்ற மூலதனம், உலகத்தின் மூலதனம். இப்படி உலகத்தை புரட்டி போட்ட புத்தகங்களின் ஏற்றி வைத்த அறிவொளியின் வழியேதான் நாம் சமூகத்தை காண்கிறோம். பாரதி தெளிவாய் சொன்னான், அன்னசத்திரம் கட்டுவதையும் ஆலயங்கள் எழுப்புவதையுமே தன் வறுமையின் பயன், சொர்க்கத்திற்கான திறவுகோள் என்று நம்பிக்கொண்டிருந்த சமுதாயத்தில் ஐயா ஏழைக்கு எழுத்தறிவி, அதுதான் கோடி புண்ணியம் என்று கையெடுத்து கும்பிட்டு சொன்னான். கல்வி நல்கா கசடருக்கு தூக்குமரம் உண்டு என்று புரட்சி கவிஞன் பாரதிதாசன் சொன்னான். காலம் காலமாக இந்த கருத்துக்களை நாம் கேட்கிறோம். கேட்டதன் பாதையில் நாம் நடைபோடுகிறோமா என்பதுதான் கேள்வி. அதனால்தான் ஒப்பற்ற தமிழ் மாமுனிவன் திருவள்ளுவன் சொன்னான், அறிவு என்பதற்கு எது அடையாளம்? நமது பெயருக்கு முன்னால் இருக்கிற பட்டங்கள் அல்ல. இவ்வளவு அருமையாக உரையாற்றுகிறாரே என்று உரையின் வீச்சின் மதிப்பீடு அல்ல. நூல்களை பதிப்பித்து நான் அறிவொளியவர்களிடம் ஆணை பெற்று விட்டேன் என்பதல்ல. எது அறிவுக்கான சரியான மதிப்பீடு? நேற்று உலகத்தில் துன்பம் இருந்தது, நோய் இருந்தது. இன்றைக்கும் துன்பம் இருக்கிறது, நோய் இருக்கிறது. நாளையும் துன்பமும் நோயும் இருக்கும். துன்பமும் நோயும் இடர்பாடும் உலகத்தின் இயற்கை. ஆனால் நேற்றைய துன்பத்தை, நேற்றைய இன்னலை, நேற்றைய இடர்பாட்டை எது இன்றைக்கு இன்பமாக மாற்றி காட்டுகிறதோ அதற்கு பெயர்தான் அறிவு. அந்த அறிவை வாசிப்பதால் மட்டும் கற்றுக்கொள்ள முடியாது, வாழ்வதன் மூலம்தான் கற்றுக்கொள்ள முடியும். குன்றக்குடிக்கு அருகே கொரட்டி என்ற கிராமம். அந்த கிராமத்தின் குடிசைகள் 40 ஆண்டுகளுக்கு முன்பு திடீர் திடீரென தீப்பிடித்தது. அந்த குரட்டி என்ற கிராமம் 40 ஆண்டுகளுக்கு முன்பு குடிசைகள் தீப்பிடித்த போது மந்திரவாதிகளை நோக்கி ஓடினார்கள். மகா சன்னிதானம் அந்த கிராமத்திற்கு சென்று நான் உங்களுக்கு மந்திரவாதிகளை அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு காரைக்குடியின் மையமின்வியதில் ஆய்வகத்து விஞ்ஞானிகளை அழைத்து இந்த கிராமத்தில் குடிசைகள் தீப்பிடிப்பதன் ரகசியத்தை கண்டறிந்து சொல்லுங்கள் என்றார்கள். விஞ்ஞானிகளும் ஆய்வு செய்து அது ஒரு நச்சு வேதிப்பொருள், குடிசைக்கு கீழே மறைத்து வைக்கப்படுகிறது, இரவில் காலையில் கதிரொளி பட்டவுடன் அது தீப்பிடிக்கிறது, குடிசையும் சேர்ந்து எரிகிறது. இந்த உண்மையை சொல்லிவிட்டு விடைபெற்று விட்டால் அது வெறும் அறிவின் ஆய்வின் முடிவு. ஆனால் அது அறிவின் ஒளியின் முடிவாக எப்படி மாற்றுவது? அதைத்தான் மகா சன்னிதானம் செய்தார்கள். உங்கள் வேலை முடியவில்லை என்றார்கள். விஞ்ஞானிகள் விழித்தார்கள். ஆய்வகத்தின் மூலமாக உண்மையை கண்டறிந்து சொல்லிவிட்டோமே, பிறகு இன்னும் என்ன வேலை பாக்கி என்று கேட்டார்கள். மகா சன்னிதானம் சொன்னார்கள், குடிசையின் மேற்கூரைகள் எரிந்ததை கண்டறிந்து சொல்லிவிட்டீர்கள், குடிசையின் மேற்கூரைகள் எரிந்ததை கண்டறிந்து சொல்லிவிட்டீர்கள், குடிசைகளுக்கு உள்ளே இருக்கிற அடுப்புகள் ஏன் எரியவில்லை என்று கண்டறிந்து சொல்லுங்கள். வார் எகெயின்ஸ்ட் பாவர்டி, வறுமை எதிர்த்து ஒரு போர் தொடங்கியது. அந்த போர் தான் 30 ஆண்டுகளில் இந்தியாவின் நாடாளுமன்றத்தில் குன்றக்குடி என்ற குக்கிராமத்தை பற்றி திருமதி இந்திரா காந்தி அம்மையார் பேசக்கூடிய நிலைக்கு உருவாக்கியது. இதுதான் அறிவின் ஒளி காட்டுகிற வழி. அறிவியலும் ஆன்மீகமும் இணைந்து தடம் போடுகிற முயற்சி மனிதத்தை உயர்த்தி பிடிக்கிற முயற்சியாக அமைய வேண்டும். அருமையாக சொன்னார்கள் அறிவொளி அவர்கள். ஜப்பான் தேசம் ஒரு சுனாமியை எதிர்கொண்ட விளைவு, அங்கேதான் ஹீரோசாமா நாகாசாகியினுடைய பெரும் விபத்து. வானும் தலைமுறை மட்டுமல்ல வளரும் தலைமுறையும் கதிரியக்க தாக்குதலுக்கு உள்ளாக்கியது. அந்த சிறிய தேசம் என்ன முடிவெடுத்தது? எங்களுக்கு அழிவை தேடிய வல்லரசை போர் முனையில் சந்திக்க மாட்டோம், தொழில் வணிகக் களத்தில் தான் சந்திப்போம். சில பல ஆண்டுகளில் எந்த பொருளை எடுத்தாலும் மேட் இன் ஜப்பான், மேட் இன் ஜப்பான் என்று பொறிக்கப்பட்ட நிலை. திருவள்ளுவத்தின் செய்க பொருளை என்ற இலக்கணத்தை அந்த சின்னஞ்சிறிய தேசம் நடைபோட்டது, செய்து காட்டியது. அண்மையில் நம்மை சந்தித்த சிங்கப்பூர் இளைஞர் சொன்னார், உங்கள் இளைஞர்கள் எங்கள் நாட்டை நோக்கியே பறந்து வருகிறார்களே, ஏன் எங்கள் சிங்கப்பூரில் அப்படி என்ன இருக்கிறது? குடிக்கின்ற தண்ணீருக்கும் சில ரொட்டி துண்டுகளுக்கும் தேநீருக்கும் நாங்கள் 6 நாடுகளை நம்பி இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு தேநீரும் ரொட்டி துண்டுகளும் வேண்டுமென்றால் 6 நாடுகளின் முயற்சியால் தான் நடைபெறும். சிங்கப்பூரில் குடிக்க தண்ணீர் இல்லை, குடிப்பது சுற்றிலும் கடல் நீர் தான் இருக்கிறது, குடிக்கின்ற தண்ணீர் மலேசியாவிலிருந்து தான் வருகிறது, பால் டென்மார்க்கிலிருந்து வருகிறது, சர்க்கரை பிஜித்தீவிலிருந்து வருகிறது, தேயிலை இலங்கையிலிருந்து வருகிறது, ரொட்டி துண்டுகள் தாய்லாந்திலிருந்து வருகிறது, இவையெல்லாம் வைக்கப்படுகிற பீங்கான் பாத்திரங்கள் சீனாவில் இருந்து வருகிறது. ஒரு கோப்பை தேநீரையும் ரொட்டி துண்டுகளையும் தயாரிக்க நாங்கள் 6 நாடுகளை நம்பியிருக்கிறோம். நீங்கள் மட்டும் உங்கள் நாட்டில் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் அயல் நாட்டில் என்று பாடுகிறீர்கள், ஆனால் பறந்து பறந்து எங்களை நோக்கியே வருகிறீர்களே என்று அவர் கேட்ட கேள்வி நம் இதயத்தை சுண்டியது. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் என்பது வெறும் பாடலின் வரியாக இல்லாமல் அறிவு ஒளியின் வழியே வாழ்க்கை வரியாக மாற வேண்டும். சமூகத்திற்கு ஆசைப்படாதே, நாங்கள் ஆன்மீக தளத்திலிருந்து சொல்வோம், ஆனால் ஆசைப்படுவது எதற்காக? தனக்காக அல்ல, சமூகத்தை மேம்படுத்துவதற்காக, சமூகத்தின் மீது பற்றி வைப்பதற்காக. எப்படி ஒரு தாய் தேசத்தின் முகத்தை தன் மகனின் வழியே பார்க்கிறாரோ அதை போல. ஆனால் ஆசையும் பேராசையும் கூட இன்றைக்கு வேறு வேறு முகங்களில் உலா வருகிறது. ஆசை என்பது என்ன, பேராசை என்பது என்ன என்று தெரியாமல் நாம் தடுமாறுகிற நிலைக்கு வந்துவிட்டோம். தெருவில் ஒரு நாய் சுற்றி வருகிறது, அந்த தெருநாய் வீட்டு நிழலில் சௌகரியமாய் இருந்த அந்த நாயை பார்த்து பொறாமைப்பட்டது. வீட்டு நாயிடம் தெருநாய் அழைப்பு விடுகிறது, நீ ஏன் கம்பிக்குள் சிறையில் இருக்கிறாய், வெளியே வா, என்னை போல் வீதியில் சுற்றலாம், தினந்தோறும் தினந்தோறும் விதவிதமான உணவு கிடைக்கும், சைவமும் உண்டு அசைவமும் உண்டு. உன் முதலாளி என்ன தரப்போகிறான், கஞ்சப்பயல் 1 பாக்கெட் ரொட்டி துண்டு 1 நாளைக்கு தருவான், எதற்கு இரும்பு கம்பிக்குள் சிறை இருக்கிறாய்? தெருநாய் வீட்டு நாய்க்கு விடுகிற அழைப்பு. வீட்டு நாய் சொன்னது, உன்னை போல எனக்கும் ஊரை சுற்ற ஆசை, விதவிதமான உணவுகளை தின்ன ஆசை, குப்பை மேட்டில் விழுந்து பொருள ஆசை, ஆனால் இப்பொழுது அதைவிட ஒரு முக்கிய ஆசை இருக்கிறது. என்ன ஆசை? எங்கள் முதலாளிக்கு ஒரு பெண் இருக்கிறாள், அந்த பெண்ணுக்காக எங்கள் முதலாளி திருமணத்திற்கு ஜாதகம் பார்த்தார், அந்த பெண்ணிற்கு ஏழாவது வீட்டில் ராகு இருக்கிறான் என்பதால் திருமணம் நடக்கவில்லை. அப்பொழுது அந்த பெண் சொன்னால் தன் அப்பாவிடம், அப்பா ஏழாவது வீட்டில் ராகு இல்லை அப்பா, ரகுதான் இருக்கிறான், எனக்கு அவனை பிடித்திருக்கிறது, அவனுக்கு என்னை பிடித்திருக்கிறது, திருமணம் செய்து வையுங்கள் அப்பா. அப்பாவுக்கு வந்தது கோபம், நம் ஜாதி என்ன ரகு ஜாதி என்ன, ஒருபோதும் உன்னை அந்த ரகுப்பயலுக்கு கட்டித்தர மாட்டேன், நம் வீட்டு நாய்க்குட்டிக்காவது கட்டித்தருவேனே ஒழிய ரகுப்பயலுக்கு கட்டித்தர மாட்டேன். இப்பொழுது அந்த நாய் சொல்கிறது, என் முதலாளி பெண் அழகாய் இருப்பாள், ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாளாவது முதலாளி எனக்கு கட்டித்தருவார் என்றுதான் நான் காத்திருக்கிறேன். ரகு மீது அந்த பெண் வைத்தது ஆசை, ஆனால் இந்த நாய் பெண் மீது வைத்தது பேராசை. அடைய இயலாத விருப்பத்திற்கு பெயர் தான் பேராசை. அப்படி பேராசை பெற்றவர்கள் சரித்திரத்தில் வீழ்ந்து மடிந்திருக்கிறார்கள். ஹிட்லரும் முசோலியும் நெப்போலியனும் வரலாறுகளும் அதைத்தான் நமக்கு உணர்த்தி இருக்கிறது. உலகத்தை உள்ளங்கையில் வைத்து உருட்டி பார்த்தவர்கள் ஒரு எல்லைக்கப்பால் ஆசைப்படுகிற போது தடம் மாறி தடுக்கி விழுந்து காணாமல் போகிறார்கள். இந்த நிலைப்பாட்டில் தான் அறிவொளி காட்ட வேண்டிய தடம் என்ன?
நம்ம அழகான ஆக்லாந்துல பெரும்பாலான வீடுகள் பாசிட் தாம்சன் கம்பெனி மூலமா தான் விற்கப்படுது வாங்கப்படுது. அந்த நம்பிக்கையான கம்பெனி மூலமா நீங்களும் உங்க வீட்டை வாங்கவோ விற்கவோ செய்யணுமா? உடனே நம்ம தமிழ் தம்பதியை தொடர்பு கொள்ளுங்க. சவுந்தர் ரியல் எஸ்டேட் துறையில நல்ல அனுபவம் உள்ள அருமையான தம்பதி உங்க மனசுக்கு பிடிச்ச வீட்டை அங்க அழகா தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. உங்க சொந்த வீட்டை விற்கணும்னாலும் நல்ல லாபத்துல செஞ்சு கொடுப்பாங்க. நம்பிக்கைக்குரிய பாஃபட் தாம்சன் தம்பதி. தொடர்புக்கான தொலைபேசி எண்கள் சவுந்தர் 021-686-788, ஷீபா 021-678-778, வீட்டு தொலைபேசி 630-1108. இனிமே வீடு வாங்க தயக்கம் உண்டா?
மாஸ்டர்ஸ், வீடு வாங்கிவிட்டீர்களா? குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் கிடைக்கவும், குறைந்த செலவில் இன்சூரன்ஸ் எடுக்கவும், மார்கேஜ் மாஸ்டர்ஸ், 23 வருட அனுபவம், இலவச சேவைக்கு அணுகவும் நாதன் சுவாமிநாதன். மார்கேஜ் மாஸ்டர்ஸ், 619 டொமினியன் ரோட், தொலைபேசி எண் 630-7171 அல்லது 821-707-540. மார்கேஜ் மாஸ்டர்ஸ்.
மாமோய், நம்ம கல்யாண நாளைக்கு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, சாஃப்ரான் போலாங்க மாமா? நம்ம அடுத்த வீட்டா இருக்கானிக்கா, போன வீக்கெண்ட் சவுத் இண்டியன் பஃபேக்கு போயிட்டு வந்து இட்லி தோசை பொங்கல்னு அப்படியே நம்ம ஊர் மெனுவை கலக்குறாங்களாம். நம்மளும் போறோம். உங்களோட வேலை செய்தில அந்த செவத்த தம்பி, அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல கூட சாஃப்ரான் கேட்டரிங் தானாமா. குரூப் சின்னதோ பெருசோ அசத்துறாங்களாம். இப்ப மணக்கால ஒரு பிரான்ச் இருக்காமே, சீக்கிரம் சட்டு புட்டுன்னு போட்டு டேபிள் புக் பண்ணுங்க, போயிட்டு வந்துடலாமாமா.
Saffron Restaurant, 31 Ponsonby Road, 378-2122. Offer at Manukau Branch, 57M, Cavendish Drive, 263-9999. Saffron Indian Restaurant, .co.nz. For more specials and events, follow us on Facebook.
நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நாம் குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்களுடைய பேச்சினை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சி இதோ தொடர்கிறது.
பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்த ஆழ்வினையின்மை பழி. ராமநாதபுரம் சேதுபதி மன்னன் அவை, இரண்டு வெளிகளிலும் ஒளியற்ற அறிவொளி மட்டும் உள்ள மாம்பழச்சிங்க கவிராய நாவலர் இருக்கிறார். புதிதாய் ஒரு கவிஞன் வந்து கவிதை படிக்கிறான். படித்த கவிதைகளுக்கு பொற்காசுகளை தானமாக தர கேட்கிறாள். ஆனால் பார்த்த மாத்திரத்தில் மாம்பழச்சிங்க கவிராய நாவலருக்கு வெளியில் ஒளி இல்லை, அறிவொளி அதிகம். ஆனால் அப்படிப்பட்ட அறிவார்ந்த அவையில் இப்படி வெளியில் ஒளி இல்லாதோர் இருக்கக்கூடாது என்ற நிலையில் அந்த புலவன் சொல்கிறான், அவை களங்கமாய் இருக்கிறதே என்று. களங்கம் என்றால் குறைபாடு உடையவர் இருக்கக்கூடாது என்று. ஆனால் பாண்டிய மன்னன் சேதுபதி சொல்கிறார், அவையில் களங்கம் இல்லை, அகலங்கம் தான் இருக்கிறது என்று. ஆ களங்கன் என்றால் பாண்டிய மன்னன் என்று ஒரு பெயரும் உண்டு, இது குறைபாடு இல்லை என்று அவர் சொல்கிறார். இப்பொழுது மாம்பழச்சிங்க கவிராய நாவலர் சொல்கிறார், கவிச்சிங்க நாயர் சொல்கிறார், நாவலர் சொல்கிறார், நீ படித்த கவிதை நான் எழுதியது என்று சொல்கிறார். அதிர்ந்து போகிறான் அந்த கவிஞன். அப்படி என்றால் நீங்கள் இதற்கு விளக்கத்தை சொல்லுங்கள், நான் கேட்கிற இடத்திலெல்லாம் பாடலை சரியாக சொல்ல வேண்டும், பொருளை சொல்ல வேண்டும் என்கிறான். அந்த கவிஞன் கேட்ட அத்தனை கேள்விகளையும் மிகச்சரியாக செறிவாக நிறைவாக அந்த கவிஞர் மாம்பழச்சிங்க கவிராய நாவலர் சொல்லிவிடுகிறார். பிறகுதான் எப்படி இந்த பாடல் உங்களுக்கு தெரிந்தது என்று கேட்டபோது அவையில் நீ சொல்கிற போதே நான் புரிந்து கொண்டேன், நீ பரிசை பெற்றுக் கொண்டு போ என்று சொன்னார். மனம் குவிகிற போதுதான் அறிவை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், உள்வாங்கிக் கொள்ள முடியும். அதைத்தான் பொறியின்மை யாருக்கும் பழி என்று, அறிவறிந்த ஆழ்வினையின்மை பழி என்று திருவள்ளுவர் சொன்னார். அந்த நிலைப்பாட்டை இன்றைக்கு இளைய தலைமுறைக்கு வளர்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அறிவொளி அவர்கள் நம் ஒவ்வொருவர் இதயத்தையும் நெகிழ வைத்த நாவல். அற்புதமாய் அலெக்சி டால்ஸ்டாய் அவர்கள் எழுதிய ரஷ்ய முகம் என்ற நாவல் இன்றைக்கு தாய்மையின் அன்பை இதைவிட சிறப்பாக சொல்ல முடியாது. ஆதிசங்கரர் துறவரத்திற்கு போகிற போது தன் அன்னையிடம் கேட்கிறார், அம்மா துறவியாக வேண்டும். அன்னை ஆரியாம்பிகை விதித்த ஒரே நிபந்தனை இதுதான், மகனே நீ துறவியாவதை பற்றி எனக்கு கருத்து வேறுபாடு இல்லை, ஆனால் நீ துறவியாக இருந்து கொள், என் மரணம் உன் மடியில்தான் நிகழ வேண்டும், மரணத்தின் தருவாயில் நீ இருக்க வேண்டும். தாயின் மரணம் வருகிற தருணத்தில் துறவியாய் இருக்கிற ஆதிசங்கரர் ஓடி வருகிறார், அன்னையின் மரணத்தை மடி தாங்குகிறார். ஆனால் வழக்கம்போல் நம் அஸ்திகளுக்கு பின்னால் ஒளிந்திருக்கிற ஆஸ்தி ஒரு துறவி நீ இறுதிக்கடன் தாய்க்கு நிறைவேற்றக்கூடாது என்று சொன்னபோது தன் தாய்க்கு தானே இறுதிக்கடனை நிறைவேற்றிவிட்டு மாத்ருகா பஞ்சகம் என்ற பாடலை பாடுகிறார். ஊனையும் உயிரையும் உருக்குகிற பாடல், ஒரு துறவி தாய்மையை எண்ணி எண்ணி உருகுகிற பாடல். காதற்ற ஊசியும் கான் வாராதே கடைவழிக்கே என்று காடு மேடுகளில் விழுந்து அழுது புரண்ட பட்டினத்தடிகள் அன்னை நினைத்து பாடிய பாடல்கள் எந்த உயிரையும் உருக்கும். அப்படித்தான் ஒரு மகத்தான இளைஞன் மரணம் என்ற அச்சத்திற்கு அப்பாற்பட்டவன். தேசத்திற்காக அவன் மரணம் நிச்சயிக்கப்படுகிறது. இந்தியாவின் விடுதலை ஒளிக்காக தன்னை கருக்கிக் கொள்ள அவன் சம்மதிக்கிறான். மரண தண்டனை அவனுக்கு நிச்சயிக்கப்பட்டது. மரண தண்டனை நிச்சயிக்கப்பட்ட நாளிலிருந்து மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருக்கிறான். அவன் எடை கூடிக்கொண்டே போகிறது. அதிர்ந்து போய் மருத்துவர்கள் கேட்டார்கள், உன் எடை நாளுக்கு நாள் கூடுகிறதே என்று, எந்த மரண தண்டனை கைதியும் இப்படி இருந்ததில்லையே என்று. நெஞ்சை நிமிர்த்தி சொன்னான், நான் தான் என் தேசத்திற்காக உயிரை தரப்போகின்றேனே என்று சொன்னான் மகத்தான மாவீரன் பகத்சிங். மரணத்திற்கு அஞ்சாதவன், என்னை கோழையைப் போல கயிற்றிலிடாதே சுட்டு வீழ்த்து என்று சொன்னவன், மரணத்தின் கடைசி நொடிகளில் தனக்கு மரணம் நிச்சயிக்கப்பட்ட நிலைப்பாட்டை தன் தாயின் முகத்தை சந்திப்பதற்கு துணிவின்றி தவிர்த்து வந்தான். ஆனால் அந்த தாயும் மகனும் சந்தித்த காட்சி எந்த வரலாற்றிலும் இடம்பெறாத காட்சி. மகனே, உன்னை சுமப்பதற்காக சுமந்ததற்காக இந்த வயிறு புனிதம் பெற்றது என்று அந்த தாய் வாக்கு மூலம் தந்தபோதுதான் அவன் மகிழ்ந்தான், மரணத்தை மகிழ்ச்சியாய் ஏற்றுக்கொண்டான். இப்படி தாய்மையை போற்றியோர் பட்டியல் ஏராளம். அதை போலவே ஒரு தாய், பள்ளி மணி ஒலிக்கிறது, வகுப்பறை தொடங்குகிறது, மாணவர்கள் வரிசை வரிசையாய் வகுப்பறைக்குள் போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த பள்ளிக்குள் ஒற்றை கண் உருவம் ஒன்று கோர வடிவமாய் வருகிறது. ஒற்றை கண் உருவமுடைய அந்த பெண்ணை பார்த்தவுடன் எல்லா மாணவர்களும் பயந்து ஓடுகிறார்கள். ஒரு மாணவன் அந்த உருவத்தை புரிந்து கொண்டு சொல்கிறான், தங்கள் வகுப்பில் படிக்கின்ற மணி என்ற மாணவனின் அம்மா என்று. டே, இது நம் மணியோட அம்மா என்று அந்த மாணவன் அந்த ஒற்றை கண் கோர உருவத்தை அடையாளம் காட்டுகிறான். அப்பொழுதுதான் மணி திரும்பி பார்க்கிறான், அது தன் தாய் என்று தெரிந்தவுடன் அவன் இதயம் ரணமாகிவிட்டது. நெருப்புக்குள் குளித்தது போல தவித்தான். அம்மாவை பார்வையால் சுட்டரிப்பதைப் போல பார்த்தான். வீட்டுக்கு வந்தவுடன், வெட்கம் தாங்காமல் வீட்டுக்கு வந்தவுடன் அம்மாவை பார்த்து கேட்டான், நீ எதற்கு பள்ளிக்கு வந்தே? அந்த தாய்தான் காய் கனிகளை விற்று தன் மகனை படிக்க வைக்கிறாள். ஆனால் அந்த அம்மாவிடம் மகன் மணி கேட்கிறான், நீ எதற்கு பள்ளிக்கு வந்தே? நீ உயிரோடு இருப்பதை விட சாவதே மேல், உன்னை பார்த்தால் எனக்கு வெட்கமாக இருக்கிறது. என் மாணவர்கள் கேலி பேசுகிறார்கள். தாய் மௌனமாய் இருந்தாள். நள்ளிரவு நேரத்தில் இவனுக்கு தாகம் எடுத்தது. சமையலறைக்குள் போய் தண்ணீர் அருந்துகிறாள். அந்த ஒற்றை கண் உருவம் தன் ஒரு கண் வழியே அழுது கொண்டே இருக்கிறது. இவன் மனதுக்குள் ஒரு பாரம் இருந்தபோதும் தாயை திட்டியது சரிதான், இப்படி திட்டினால்தான் அவள் பொது இடத்திற்கு வரமாட்டாள் என்று தனக்குத்தானே சமாதானம் செய்து கொள்கிறான். நாட்கள் உருண்டு ஓடுகிறது. உருண்டோடிய நாட்களில் இவன் உயரத்தில் ஏறுகிறான். பட்டம் பதவி வட இந்தியாவில் ஒரு சிறந்த பணிக்கு போய்விட்டான். ஒருமுறை சொந்த ஊருக்கு வருகிறான், தன் மனைவி மக்களோடு வருகிறான். ஒரு நண்பகல் வேளையில் அதே முதிய கோர உருவம், ஒற்றை கண் உருவம் உள்ளே வருகிறது. பார்த்த மாத்திரத்தில் இவனுக்கு அதிர்ச்சி. இவன் மகள் ஐயோ என்று அலறிவிடுகிறாள் அந்த உருவத்தை பார்த்து. இவன் மீண்டும் கேட்கிறான், நீ யார், எப்படி என் வீட்டிற்குள் வந்தே என்று கேட்டவுடன் அந்த அம்மையார் எதுவும் பேசவில்லை. நான் வீடு மாறி வந்துவிட்டேன் என்று சொல்லிவிட்டு வெளியே போய்விட்டார். இவன் பள்ளியிலிருந்து பழைய மாணவன் என்று இவனுக்கு அழைப்பு. அந்த அழைப்பில் தன் பெருமையை காட்டிக்கொள்ளப் போகிறான். விழாவில் நண்பர்களிடம் தன் பெருமையை காட்டிவிட்டு பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கிற வீடு என்று சொல்லக்கூடிய அந்த குடிசைக்குள் போகிறான். அந்த குடிசைக்குள் அந்த ஒற்றை கண் உருவம் தன் கடைசி நொடிகளை எண்ணிக்கொண்டு கள்ளாய் படுத்து கிடக்கிறது. அந்த நேரத்திலும் கையில் ஒரு கடிதம், தன் மகனுக்காக வரையப்பட்ட கடைசி கடிதம். மகனே மணி, என் கண்ணின் மணியே மணி, நான் நீண்ட நாள் வாழ்ந்துவிட்டேன். இனி நான் நீண்ட நாள் வாழ்வதற்கு விரும்பவில்லை. விரைவாகவே விடைபெற ஆசைப்படுகிறேன். நீ பள்ளி விழாவிற்கு வருவதாக நான் கேள்விப்பட்டேன். பள்ளிக்கு வந்து உன்னை ஒருபோதும் நான் அவமானப்படுத்த மாட்டேன். இனி எப்போதும் உன்னை சந்தித்து நான் அவமானப்படுத்த மாட்டேன். கடைசியாக நீ என்னை சந்திக்க வருவாயா? இப்படி கேட்பதற்கும் எனக்கு உரிமை இருக்கிறதா? இல்லை. ஆனால் மகனே மணி, நான் போவதற்குள் ஒரு உண்மையை உனக்கு சொல்ல வேண்டும். நீ என்னை வெறுத்தாலும், நீ என்னை விரும்பவில்லை என்றாலும், மணியே, என் கண்ணின் மணியே, நான் உன்னோடு தானடா வாழ்கிறேன். எப்போதும் உன்னோடு தான் இருப்பேன். எப்படி என்றால், நீ பிறந்த சில நாட்களில் ஒரு விபத்தில் நீ உன் ஒரு கண்ணை இழந்து விட்டாய். நீ பிறந்த சில நாட்களில் உன் விபத்தில் ஒரு கண்ணை இழந்து விட்டாய். நான் மருத்துவர்களிடம் மன்றாடினேன், முழந்தாலிட்டு மன்றாடினேன். ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் சொன்னதைப் போல, தன் மகனின் கல்விக்காக தாய் மன்றாடியதைப் போல, மருத்துவர் கால்களில் அந்த தாய் விழுந்து மன்றாடுகிறாள். என் மகன் ஒற்றை கண்ணோடு உலகத்தில் இருக்க முடியாது. என் மகனுக்காக என்னுடைய ஒரு கண்ணை எடுத்து பொருத்தி அவனை இரு கண்ணோடு வாழ வையுங்கள் என்று மன்றாடினேன். மகனே மணியே, என் கண்ணின் மணியே, உன் கண்மணி வழியே எப்பொழுதும் இந்த அம்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். விடைபெறும் அம்மா. இதுதான் இன்றைக்கு தாய்மைக்கு கிடைக்கிற பரிசு. முதியோர் காப்பகங்களில் இருக்கிற வசிக்கிற தாய்மார்களின் நிலைப்பாட்டை பற்றி சொல்கிற போது இதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. இறை என்பு அவர்கள் தன்னுடைய நூலில் ஒரு அற்புதமான கவிதையை சொல்வார். அந்த தாய்க்கான கண்ணீர் கவிதை. கிழிந்த ஓலை குடிசைக்குள் இருக்கும் தாய், கிழிந்த ஓலை குடிசைக்குள் இருக்கும் தாய், கனத்து பெய்யும் மழையில் தன் கை குழந்தை நனைந்துவிடக் கூடாதே என்று, கனத்து பெய்யும் மழையில் தன் கை குழந்தை நனைந்துவிடக் கூடாதே என்று தன் முதுகையே கூடாரமாக்குவாள். அப்படியும் அக்குழந்தை நனையும். கிழிந்த ஓலை குடிசைக்குள் இருக்கும் தாய், கனத்து பெய்யும் மழையில் தன் கை குழந்தை நனைந்துவிடக் கூடாதே என்று தன் முதுகையே கூடாரமாக்குவாள். அப்பொழுதும் அக்குழந்தை நனையும். அப்படியும் அக்குழந்தை நனையும் தாயின் கண்ணீர் துளிகளால். இதைத்தான் இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
நேர்களே, அது குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்களுடைய பேச்சு. இவருக்கு முன்பு இருந்த குன்றக்குடி அடிகளார் அவர்களுடைய, தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்களுடைய பழக்கத்தை பற்றி தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள் கூறுவதை கேட்போமா? 1985 ஒரு நாள் வானொலி நிலைய வாசலில் காத்துக் கொண்டிருக்கின்றேன். இன்னும் சற்று நேரத்தில் அவர் வரப்போகிறார். அவருடைய உரையை பதிவு செய்ய வேண்டிய பொறுப்பு எனக்கு. கார் வந்தது, கதவை திறந்தேன். அவர் இறங்கினார். தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அழைத்து கொண்டு போய் உள்ளே உட்கார வைத்தேன். அவர் கேட்டார், நீங்கள் இப்பொழுது எந்த பிரிவில் இருக்கிறீர்கள் என்று. தமிழ் இலக்கிய பிரிவு. இதற்கு முன்பு விவசாயம், கால்நடை. கால்நடை என்றால் ஆடுகள், மாடுகள். அவற்றை ஏன் கால்நடை என்று சொல்கிறீர்கள்? அவையெல்லாம் காலால் நடக்கின்றன, அதனால் கால்நடை என்கின்றோம். அப்படியானால் மனிதன் காலால் நடப்பதில்லையா? நான் மயங்க ஆரம்பித்தேன். ஆமாம், மனிதனும் காலால் தான் நடக்கின்றான். அவனையும் கால்நடை என்று சொல்ல வேண்டியதுதானே? என்ன பதில் சொல்வது என்று எனக்கு புரியவில்லை. அமைதியாக நின்று கொண்டிருந்தேன். அடிகளார் சிரித்துக் கொண்டே விளக்க ஆரம்பித்தார். காலால் நடப்பது மட்டுமே கால்நடையின் இயல்பு. ஆனால் மனிதன் அப்படி அல்ல. சிந்தனையாலும் கருத்தாலும் அறிவாலும் நாகரிகத்தாலும் பண்பாட்டாலும் படைப்பாற்றலாலும் நடக்க வேண்டிய பொறுப்பு அவனுக்கு இருக்கிறது. மனிதன் தான் நடக்க வேண்டிய தடத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். புவி அவனை நடத்தக்கூடாது, புவியை அவன் நடத்த வேண்டும். அடிகளார் பேசிக்கொண்டே போனார். நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். உண்மைதான், கருத்தால் நடக்க தெரியாத மனிதர்கள் எல்லாம் காலால் மட்டுமே நடக்க தெரிந்த விலங்குகள் மாதிரிதானே? அப்படியென்றால் இந்த உலகத்தில்தான் இவ்வளவு கால்நடைகள். இது தென்கட்சி சாமிநாதன் அவர்களுடைய ஒரு சிறு குறிப்பு அடிகளார் அவர்களை பற்றி. நேர்களே, வரும் பாடலுடன் இந்த வார நிகழ்ச்சிகள் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநிலவன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போமா?
ஏத்தனைங்க கத்தியாச்சு, கத்தி கத்தி தொண்ட தண்ணி வத்தியாச்சு, சுத்தமாக சொன்னதெல்லாம் போரலிய, மொத்தமாக காதுலதான் ஏறலிய. ஆண்டவன் எந்த மதம் நல்லவங்க, எம் மதமோ ஆண்டவன் அந்த மதம். அட பொங்கடா பொங்கடா பொங்கடா, பொல்லாத புசலும் ஏசலும் ஏனடா, கூட வாங்கடா வாங்கடா வாங்கடா, சொல்லாத சங்கதி சொல்லுறேன் கனடா. அந்த ஆண்டவன் தான் கிறிஸ்துவனா, முஸ்லீமா இல்ல இந்துவா, மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம் நல்லவங்க, எம் மதமோ ஆண்டவன் அந்த மதம். சொன்னதை சொன்னதை சொல்லவா, சொல்லாம என் வழி என் மொழி செல்லவா, அட உன்னைத்தான் அம்புறன் அல்லவா, உன்னாலே மாறுதல் வந்துடுமா அல்லவா. உன் மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம் நல்லவங்க, எம் மதமோ ஆண்டவன் அந்த மதம். புதுசா கணக்கெழுது இங்கு வரட்டும் நல்ல பொழுது, இப்ப புதுசா கணக்கெழுது இங்கு வரட்டும் நல்ல பொழுது. அடியே ஞான தங்கம், இங்கு நான் ஒரு ஞான சிங்கம், இத பார்த்தா பொய்கள் ஓடும், ரெண்டு போட்டா உலகம் மாறும். அட பத்திரம் பத்திரம் பத்திரம், தீர்ப்பு நாள் பக்கத்தில் பக்கத்தில் வருது. இது சத்தியம் சத்தியம் சத்தியம், சத்தியத்தின் சத்தது சீக்கிரம் வருது. உன் மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம் நல்லவங்க, எம் மதமோ ஆண்டவன்.
Just missed it, your favorite.